சந்தேகம் கேட்டுக்கலாம், சந்தேகம் கேட்கல. ஆமா,
ஐயா கால் காரியோட பெற்றோம் பெற்றவங்க அவங்களோட தம்பி அண்ணன் அதுக்கப்புறம் நேருவோட பரம்பரைங்க எல்லாத்துலயுமே காந்தி காந்தின்னு எல்லாத்துலயும் வைக்காங்க. அது காந்திங்கிறது காந்தியோட காந்தியோட அந்த அவங்களோட இருந்த பாசத்தினால அந்த காந்திங்கிற இது நேரு பரம்பரை வச்சாங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காந்தி பரம்பரையிலையும் காபா காந்தி அதுக்கப்புறம் அவருக்கு காந்தி பேர்லையும் பின்னாடி காந்தி காந்தி வந்திருக்கு. அந்த காந்திக்கு மீன் கொஞ்சம் சொல்ல முடியும் கேட்டு.
அது எல்லாருக்கும் இப்படி மக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரணும்னே இந்த 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 காந்திங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மகாத்மா காந்தியோடு தொடர்புடையது போல ஒரு தோற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே காந்திங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த நேரு குடும்பத்தில் இருக்க நேரு குடும்பம்னு சொல்லக்கூடாது நீங்கள். அதை இந்திரா காந்திக்கு பின்னால் எல்லோரும் காந்தின்னு போட்டுக்கிறாங்க. இந்திராவுக்கு வந்து காந்திங்கிற பேர் எப்போ இந்திரா காந்திக்கு காந்தி என்று பயன்படுத்துகிற பொழுது இந்த குழப்பை ஏற்படுத்துவதற்காகவே அது பயன்படுத்தப்பட்டது. அவர் பேர் அந்த அம்மா பேர் இந்திரா பிரியதர்சினி. இந்திரா பிரியதர்சினி நேருன்னு தான் தொடக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய கணவர் பெயர் பெரோஸ் காந்தி. அவர் ஒரு பார்சி. பெரோஸ் காந்தியினுடைய மனைவி இந்திரா பிரியதர்சினி நேரு. திருமணத்துக்கு பிறகு கூட நேரு காலம் வரையிலே அவரை இந்திரா நேரு என்றும் இந்திரா பிரியதர்சினி நேரு என்றும் தான் சொல்லி வந்தார்கள் திருமணத்துக்கு பிறகு கூட. அதுக்கு பின்னால் அவர் தலைவராக நேருவுக்கு பின்னால் இந்திராவே தலைவராக ஆன பொழுது இந்திரா காந்தின்னா. இப்போ இவருக்கு ஏற்பட்ட குழப்பம் உலகம் பூரா இருக்கு. இன்றைக்கும் பல பேர் அறியாதவர்கள் மகாத்மா குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் என்று நினைக்கிறார்கள். இன்று இல்லவே இல்லை. நேரு வந்து ஒரு காஷ்மீரி பிராமணன், மகாத்மா காந்தி நம்ம ஊர் வழக்கப்படி குஜராத்தி செட்டியார். அவர் பிராமணர் இல்லை, அவர் பனியா. குஜராத்தியில் அவர் வணிகர் குலத்தில் பிறந்தவர். அவர் பிராமணர் இல்லை. நேரு காஷ்மீரி பிராமணன், பெரோஸ் காந்தி ஒரு பார்சி. பெரோஸ் காந்தியினுடைய மனைவியை இந்திரா காந்தின்னு சொல்லி இந்திரா பெரோஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் மெனக்கடி இந்திரா காந்தின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ராஜீவ் வர்றப்ப ராஜீவ் காந்தி, இன்னொருத்தர் இறந்து போட்டார சஞ்சய் காந்தி, இப்படி சொல்லி கொண்டார்கள். இப்போ உடனே சோனியா ராஜீவ்னு சொன்னான்னா சோனியா காந்தின்ட்டான். சோனியா காந்தின்னு சொன்னதோட நிறுத்தினா பரவாயில்ல, இப்போ பத்திரிகையெல்லாம் மிஸ்ஸஸ் காந்தின்னு போடுறான். ஏ அவ்வளோ பெரிய குழப்பம், மிஸ்ஸஸ் காந்தி கஸ்தூரி வாமா. நீங்க காந்தி குடும்பத்தில் வந்தவங்க மாதிரி இந்த குழப்ப உங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காகவே இது பயன்படுத்தப்படுகிறது. இது சம்மந்தம் இல்லை, மகாத்மா காந்தி வேற இவங்க வேற. நீங்க அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னால ஒரு விஷயம், இந்த முதல் குழுவில் அறிக்கைப்படுத்தவர் அவரோ ரெண்டாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் காந்திய பார்வையில் பார்த்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கொள்கை அடிப்படையில் பார்த்தாலும் சரி, இந்த இடஒதுக்கீடு கேட்குறதே ஒரு அபத்தம். அது எப்படி இடஒதுக்கீடு கேட்கலாம்? அரசியல் சட்டம் சொல்லுகிறது, நோ பர்சன் ஷல் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் காஸ்ட் க்ரீட் ரிலிஜன் ஆர் செக்ஸ் என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆணும் பெண்ணும் அரசியல் சட்டமே வேணாம், நாம் என்ன கேட்குறோம், ஆணும் பெண்ணும் சமம், பெண் தேர்தலில் நிற்கப்படாதுன்னு தடை இருக்கா, அப்படி தடை இருந்தால் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கணும். நீக்ரோவுக்கு அந்த காலத்தில் ஓட்டே கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் ஓட்டே கிடையாது நீக்ரோவுக்கு. அதுக்கு மார்ட்டின் லூதர் கிங் போராடினார். அப்படி யாரும் பெண்களுக்கு இப்போ படிப்பு கிடையாது, பெண்களுக்கு தேர்தல் பல கட்சிக்கு தலைவர்களே பெண்கள் தானே. மாயாவதி முதலமைச்சர், ஜெயலலிதா ஒரு கட்சிக்கு தலைவர், சோனியா காந்திங்கிற இத்தாலி பெண்ணே நேஷனல் காங்கிரஸுக்கு தலைவர். இதுக்கு முன்னாடியே இந்திரா காந்தி இருந்துட்டாங்க. பெண் என்பதால் அரசியலில் வருவதற்கு தடை இல்லை. ஏன் இடஒதுக்கீடு? இந்த இடஒதுக்கீடு இதில் ஒரு அபத்தம் பாருங்க. இடஒதுக்கீட்டில் 33% என்ன? ஏன் லாஜிக் இருக்கா? பெண்கள்லாம் 33%? ஏன் 50-50 கேட்கணும். அது எப்படி 33%? இது ஏன் வந்ததுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. ஏன் வந்ததுன்னா, கலைஞர் முதலமைச்சராக முன்னாடி இருந்த காலத்தில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 33% இடம் என்று குருட்டுத்தனமாக அவர் உத்தரவு போட்டார். 33 ஏன் போட்டார்னு அவருக்கும் தெரியாது, ஊரில் இருக்கவனுக்கும் தெரியாது. இன்னை வரைக்கும் சமாதானம் சொல்ல. அவர் சொன்ன அந்த 33 எல்லாரையும் முடிச்சுக்குச்சு. அதனுடைய விலை 33%. ஏன் 33%ங்கிறேன்? பார்லமெண்ட்டில் இருக்க அவ்வளோ உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கணும், யார் வேணாண்ணா? யார் கூடாது என்றார்கள். பெண் தேர்தலில் நிற்பதற்கு தடை இல்லை. இந்த இடஒதுக்கீடு என்று கேட்பதே ஒரு அபத்தம். அதில் என்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த தொகுதி இருக்குது, இந்த பெண்ணுக்குள்ள தொகுதின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி உடைய, திறமையுடைய, ஒழுக்கமான ஒரு ஆண் தலைவர் இருக்கலாம். பெண்களில் திறமை உடையவர்கள் முன்னுக்கு வராமல் இருக்கலாம். தேர்தலுக்கு நிற்கிறவங்க திறமை இல்லாதவர்களாகவோ அல்லது ஒழுக்கம் இல்லாதவர்களாகவோ தகுதி இல்லாதவர்களாகவோ இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்தை ஒதுக்கிட்டதுனாலேயே யார் மக்கள் பிரதிநிதியாக வரணுமோ அவன் வரல, யார் வரக்கூடாதோ அவர்கள் வருவார்கள். இது அபத்தம் இல்லையா? இதை எல்லாரும் படித்தவங்க இதில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கிறான். ஏன் 33% வந்தால் என்ன லாபம், என்ன நட்டம்? அல்லது உறுப்பினர் பெண்ணாக இருந்தாலும் என்ன, ஆணாக இருந்தாலும் என்ன? ஆணும் பெண்ணும் சமம் என்றால் சமம் என்று எல்லோரும் உணரணும். பெண்களுக்குள்ள இன்னும் என்ன தாழ்வு மனப்பான்மை, நான் சமம் இல்லையோ என்று நினைத்து கொண்டு 33% வந்துட்டாக்க ஆணும் பெண்ணும் சமமா? அப்போ 60% ஆக இருக்கானே, 67, அப்போ மைனாரிட்டின்னு ஒத்துக்குவோமா? அனவே இந்த கோரிக்கையே ஒரு அபத்தம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இப்போ ரிசர்வேஷன் எங்கேயெல்லாம் போய் நின்றுச்சு பாருங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தான். அரசியல் சட்டம் என்ன சொன்னது தெரியுமா உங்களுக்கு? 1950 அரசியல் சட்டம் எழுதப்பட்டது, 52 அமலுக்கு வந்தது, 50 அமலுக்கு வந்தது. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 50வது ஆண்டு அரசியல் சட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு 15 ஆண்டுகளுக்கு அமுலில் இருக்கும்னு இருக்கு. ஏன் அப்படி எழுதினார்? இந்த அரசியல் சட்ட முன்வடிவை தயாரித்த குழுவுக்கு தலைவர் அம்பேத்கர். ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றியது ஒரு பெரிய சபை, அதனுடைய தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத். எல்லோரும் சேர்ந்து இந்த இடஒதுக்கீடு வச்சு 15 வருஷம்னு வச்சாங்க. என்ன காரணம் என்றால், 15 ஆண்டுகளுக்குள்ளாக சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இடஒதுக்கீடு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் சமூகம் மாறி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். குழந்தை வளரணும்ல, நடவண்டி கொடுக்குறீங்க. 20 வயசுக்கு நடவண்டி கொடுப்பீங்களா? நடக்கிற வயசான நடவண்டி? ஹேண்டிகேப் ரேஸுக்கு இவ்வளோ தூரம் தான் வச்சுருக்கான். நீங்கள் ரேஸு கொடுக்க ஹேண்டிகேப் கொடுக்க முடியும்? ஏன்னா 15 வருஷம் வச்சா மாறிடும் என்று ஒரு எதிர்பார்ப்பில் வைத்தார்கள். அப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த யாரும் நினைக்காமல், இந்த பெண்ணு சொல்லிச்சு பாருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஜாதி போடாமல் என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் உருப்பிடுவோம். அதான் உண்மை. நீங்கள் வரும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி ஹரிஜன் ஹாஸ்டல்னு வச்சுருக்கான். ஷெட்யூல்ட் காஸ்ட் ஹாஸ்டல்னு எதுக்கு வைக்கிற நீ? அப்போ அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவன் பூரா வேற ஜாதிக்காரன், அவன் தாழ்த்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் நினச்சிக்கிட்டே போகிறோம் நான். ஒரே ஹாஸ்டலில் இப்போ இடம் ஒதுக்கிறப்ப கூட அதே ஹாஸ்டலில் வைக்க வேண்டியதானே? அறிவே இல்லை பாருங்க. ஹரிஜன ஹாஸ்டலுங்கிறது எப்போ வைக்க வேண்டியிருந்துச்சு? ஹரிஜனத்தை, ஹரிஜன மக்களை பிரிவினையை, ஜாதியை, சம்பிரதாயப்படி மதப்படி சட்டப்படி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்த காலத்தில் அந்த முன்னேற்றம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம் எல்லோரும் சமம். ஒரு காலேஜுக்கு ஹாஸ்டல் இருந்தால் மென்ஸ் ஹாஸ்டல் உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கலாம். அதில் போய் எஸ்சி ஹாஸ்டலில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தான் ஜாதியை காட்டி கொடுக்குறிய. அதனால் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஜாதி போகிறது எப்போ நிற்கும்? அப்போ நான் மாறினால் நிற்கும். இந்த 15 ஆண்டுகளில் மாறாமல் இன்னைக்கு நீட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் ஒரு எம்பி இருந்தார், பேர் அவரோட ஷெட்யூல் காஸ்ட்டு எம்பி. பார்லிமெண்ட்டில் இந்த நீட்டிப்புக்கு விவாதம் வந்தது. அவர் சொன்னார், இதை நிரந்தரமாக்குங்கள்னு. என்ன முட்டாள்தனம்? நீங்கள் மகாத்மாவை பார்த்து கேட்டாங்க, அந்த புத்தகத்தில் இருக்கு, மகாத்மாவை பார்த்து கேட்டாங்க, சீக்கியர் பிரிவை ஒத்துக்கிட்டீங்க, மகமதியரை ஒத்துக்கிட்டீங்க, யூரோப்பியனை ஒத்துக்கிட்டீங்க, ஏன் டிப்ரெஷன் கிளாஸை ஒத்துக்கல அப்படின்னு கேட்டான் காந்தியை. கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியும். மகாத்மா சொன்னார், சீக்கியன் சீக்கியனாகவே இருப்பான், முஸ்லீம் முஸ்லீமாகவே இருப்பான், ஐரோப்பியன் ஐரோப்பியனாகவே இருப்பான், கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருப்பான், தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்க வேண்டுமான்னு கேட்டேன். இந்த கேள்வி ரொம்ப புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த ஜாதி போகணும் லட்சியம் என்னான்னு பாருங்க. ஜாதி போகணுமா வேண்டாமா? ஜாதி போகணும். அப்புறம் வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஜாதி கடவுளே எதிர்க்கிறவர். அவங்களுடைய கொள்கைப்படி ஜாதி இல்லாத சமூகம் இதான் அவங்க லட்சியம். அவர் சொல்கிறாரு, மக்களை ஜாதி வாரி கணக்கெடுங்கிறார். ஜாதி வாரி கணக்கெடுத்தா ஜாதி எப்படியா போவோம்? நீங்கள் ஜாதி போகணுங்கிறது தான் நம்ம லட்சியம். ஜாதி போகிற பொழுது தான் நீங்கள் வர்றவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற ஒரு நான் தாழ்த்தப்பட்டவன்னு அவன் நினச்சிக்கிட்டு வரக்கூடாது. நான் அவரை பார்க்குறப்ப நாம் ஒரு தாழ்த்தப்பட்டவனை பார்க்குறோம், நான் உயர்ந்த ஜாதிக்காரன் என்று நான் நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த நினைப்பே வராமல் ஒரு சமூகம் எப்பொழுது வருகிறதோ அன்னைக்கு தானே அது தீண்டாமல் ஒழிந்ததாக இருக்கும். நீங்கள் நேராக வச்சுக்கோங்க, ரிசர்வேஷன் எங்கே போயிடுச்சு பாருனா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அதில் அருந்ததியருக்கு 5% ஒதுக்கியிருக்கான், 3% விட்டுருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே உன் ஜாதி ஒழியலையே. கேட்டால் ஹரிஜனுங்கிற வேற சொன்னவன் யார்ரா என்று கேட்டு விட்டு தலித்துங்கிறான். ஆனால் பல்லர் பறையரை ஒத்துக்கலை, பறையர் சக்கிலியரை ஒத்துக்கலை, சக்கிலியர் தோட்டியை ஒத்துக்கலை. அங்கேயே இன்னும் இணக்கம் ஏற்படல. எப்போ ஏற்படும்? மகாத்மா காந்தி டெல்லிக்கு போகிற சமயத்திலெல்லாம் தோட்டி காலனியில் போய் தங்கினார், தோட்டிகளுடைய குடியிருப்பில் போய் தங்கினார். தோட்டிகள் சுத்தம் அடைஞ்சிட்டான், ஏன்னா இவர் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பார். அதனால் இவர் போய் தங்குகிற பொழுதெல்லாம் அவர்கள் சுத்தத்தை கற்றுக்கொண்டார். எனக்கு பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் தோட்டியாக பறக்கணும். தோட்டி தான் தாழ்த்த ஜாதியிலேயே ரொம்ப கீழே மலம் வருகிறார்கள் வாரியார்கள் ஒரு காலத்தில், அந்த தோட்டிகள் அதாக பறக்கணும்னா இருக்காங்க. அப்போ தானே உங்களுக்கு ஜாதி போகும். நீங்கள் செய்திருக்கிற இந்த ஏற்பாடு, அவன் ஜாதியை ஒழிக்கலை, நீங்கள் பெண்ணுக்கு வேறு இடஒதுக்கீடுன்னு கேட்டால் அதில் ஒரு என்ன சண்டை வந்துச்சுன்னா, பெண்ணுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆகணும்னு பார்லமெண்ட்டில். நீங்கள் பெண்ணுன்னு ஒன்று தர முடியாது, அப்புறம் ஐயர் பொண்ணு முதலியார் பொண்ணு செட்டியார் பொண்ணுன்னு அது வேறு பிரிவுன. ஆக யாரும் சேரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ரிசர்வேஷன். அரசியல் சட்டம் சொல்லுகிற சமத்துவம் ஏற்பட வேண்டுமானால் உண்மையான சமூக புரட்சி ஏற்படணும், மனமாற்றம் ஏற்படணும். 33% கேட்கறதே பலவீனத்தை காட்டுகிறது. ஆணுக்கு பெண் சமம் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்று காட்டுகிறது. தொண்டு செய்வதன் மூலம், திறமையின் மூலம், பொது வாழ்க்கையில் வந்து வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் நாம் மேலே போவோம் என்கிற நம்பிக்கை வந்தால், இது என்ன பார்லமெண்ட்டில் 33% வந்துட்டாக்க பெண்ணடிமை போயிடுமா? நம்ம எல்லாரும் பெண்களுக்குன்னு சீட்டு கொடுத்தான் அந்த பஞ்சாயத்து யூனியன் எல்லாத்துலேயும். அந்தந்த வீட்டு அவங்க கணவன் மாதிரி தான் ஆடுறான். உண்மை அது. இதை சொல்கிறதுக்கு பல பேர் கூச்சப்படலாம். இதில் கொடுமை வருது. அவன் பணம் வாங்கிட்டு நீ இதை செய்யுங்கிறான், இல்லைன்னா வாழ்க்கை போயிடும். இந்த பிரச்சனை ஒவ்வொரு தொகுதியிலையும் நடக்கிறது. எனவே பெண்ணு பெண்ணடிமைத்தனம் போக வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம். இதைத்தான் மகாத்மா சொன்னார். இன்னொரு விஷயம் போகிற போக்கில் சொல்லிடுறேன். பெண்ணியம்னு இன்றைக்கி பேசுகிறான் பாருங்க, பெண்கள் உரிமைகளை பற்றி இந்தியாவில் முதல் முதலில் பேசியவர் மகாத்மா தான். பெண்ணியம் பேசுகிற ஒரு ஆள் கூட அதை சொன்னதில்லை. உங்களுக்கு உயர்வான பெண் உங்களுக்கு உதாரணத்துக்கு வேணும்னா அது கஸ்தூரிபா காந்தி. அவங்க பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் கணவனோட வாழலையோ அவங்க தான் உங்களுக்கு மாடல்னு சொல்லி கொடுப்பாங்க. மகாத்மா காந்தி தான் உண்மையான பெண்ணுரிமைக்கு பாடுபட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் காங்கிரஸில் பெண்கள் அரசியலுக்கு வந்தார். அவர் வரத்துக்குரிய எந்த பெண்ணும் அரசியலுக்கு வந்ததே கிடையாது. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெளிவுக்காக அது சொல்லுங்கள். நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். இதை கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணும். காலையிலே ஒரு விஷயம் சொன்னேன், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அரிஜன மக்கள் கோயிலுக்குள்ள போகணும். அப்படி அவர்கள் கோயிலில் அனுமதிக்காதனால மகாத்மா கோயிலுக்கே போகலைங்கிற விஷயத்த சொன்னேன். அரிஜன மக்கள் கோயிலுக்குள்ள போகணும், கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்ன மகாத்மா கூட ஒன்று சொன்னார். அவருடைய வழிமுறை அகிம்சை. நீ கோயிலுக்குள்ள உடச்சிக்கிட்டு போகாத மகாத்மா சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ என்ன பண்ணுறான், சாமியே கும்பிடாதவன். மாக்காய்க்கான ஒரு அமைப்பு இருக்கு, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதில்லை. அவன் என்ன பண்ணுறான், கருவறை நுழைவு போராட்டம்ங்கிறான். இவனுக்கு சாமியே நம்பிக்கை எல்லாமே அது கோயிலுக்கு போகிறான். இது வம்பிழுக்கிறது. பக்தியுடைய அரிஜன மக்கள் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டோம், இது பழைய காலத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க. சாமி வீதி உலா வருது பாருங்க, பழைய சனாதன ஆட்களை கேட்டிங்கன்னா பழைய வீதி உலா வர்ற சாமி வர்றது கோயிலுக்குள் வர முடியாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இறைவன் வெளியே வருகிறான் அப்படின்னு சமாதானம் சொல்லிக்கிட்டான். அந்த காலத்தில் அதுக்கு அவன் மனசை உறுத்தி இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பக்தி இருக்கு, கோயிலுக்குள்ளே போக முடியாது. இன்னொரு விசேஷம் என்னன்னா, கடவுளர்களுக்கே நமக்கு ஜாதி வச்சுருக்கோம். மாரியம்மா பறச்சி ஜாதியில் நம்ம சம்பிரதாயம் எப்படி, மாரியம்மனுடைய புள்ள தான் காத்தவராயன் கதை இருக்கு பாருங்க, அதை பார்த்தா தெரியும். எங்கூரில் இருக்க மாரியம்மன் கோயில், மாரியம்மன் வெளியே வந்தால் எந்த சாமியும் அரிஜன தெருவுக்கு போகாது, ஆனால் மாரியம்மன் போகும். இதிலேயே பல பிரிவுகள். ஆக அவர்களுக்கு பக்தி இருக்கிறது, கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, உள்ளே விடலை. மகாத்மா சொன்னார், கோயிலுக்குள் கோயிலுக்கு உரிமை உடையவர்களாக யார் சொல்லுகிறார்களோ மேல்ஜாதிக்காரன், அவன் உங்களை அழைத்து போக வேண்டும் கோயிலுக்குள்ள. நீ வான்னா உங்களை வந்து அவன் தேடி அழைச்சிட்டு போகணும். அப்படி அழைத்து போகிற வரையில் நீ போகாதே. உனக்கு சாமி கும்பிட ஆசை இருந்தா நீ கோயில் கட்டியோ, நீ தனியாக எல்லாம் நடத்து, அந்த கோயிலுக்கு போகாதே என்று சொல்லி இன்னொன்றும் சொன்னார். ஐயோ நான் கோயிலுக்கு போகலையே, சாமியை பார்க்க வேண்டாமா என்று நீ கேட்டால், உன்னை கோயிலுக்குள் அனுமதிக்கிற வரையில் அங்கே கடவுள் இருக்க மாட்டார், வெறும் சிலைதான் இருக்கும்னர். யாரும் சொல்ல முடியும், என்ன கூட சொல்ல முடியும். இவை கோயிலுக்கு உரியவர்கள். யார் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு அந்த காலத்தில் உரிமை இருந்ததாக சொல்லப்பட்டதோ அவன் வாங்கான்னு கூப்பிட்டு போகணும், வெத்தலை பாக்கு வச்சு என்று காந்தி சொன்னார். அந்த காந்திய போராட்ட அந்த காந்திய வழியில் மேல் ஜாதிக்காரரான வைத்தியநாதையர், என்எம்ஆர் சுப்பராமன் இவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அதான் ஆலய பிரவேசம். வெள்ளக்காரன் ஆலய பிரவேசத்தை பண்ணலை. வெள்ளக்காரன் தாழ்த்த ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ளே போகிறான்னு சட்டம் போடலை. ராமநாதபுரம் கமுதியில் ஒரு கோயிலில், ராஜா கட்டின கோயிலில் நாடார்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். போக வேணும் என்று சொல்லி பிரிவு கவுன்சில் வரைக்கும் கேஸ் நடத்தினான். அன்றைக்கு இருந்த கோர்ட்டு நாடார்களுக்கு கோயிலுக்குள்ளே போக உரிமை இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டான் பிரிவு கவுன்சில் வரைக்கும். எனவே கோயில் அரிஜன மக்கள் நுழையலாம் என்று கொண்டு வந்தது மகாத்மா காந்தி. அதுவும் அகிம்சை வழியில். வைத்தியநாதையரை உள்ள பிறப்ப ஒரு குரூப் எதிர்த்திருக்கிறான், ஆனால் அவரை அழைத்து கொண்டு போனான். இதுதான் ஆலய பிரவேசம். இப்படி பல ஊர்களில் எந்த கோயிலில் அரிஜன் உள்ளே போனானோ அந்த கோயிலுக்கு மட்டும் காந்தி போனார். நாராயண குரு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அவர் தீயா வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒரு சிவகோயிலை கட்டினார் நாராயணகுரு. நம்பூதிரி எல்லாம் என்ன பண்ணா, ஐயோ சிவகோயில போய் நீ எப்படி கட்டின என்று கேட்டான் கேரளாவில். நாராயணகுரு சொன்னாரு, ஐயோ இது தீயா சிவனுங்க, உங்க சிவன் இல்லைட்டார். எவ்வளோ முட்டாள்தனம். அவர் வேற என்ன சொல்றாரு, இது உங்க சிவன் இல்லைங்க, இது தீயா சிவன். அந்த நம்பூதிரி அதை கேட்டு போயிட்டான். அப்ப அவனுக்கு எவ்வளோ முட்டாள் பாருங்க, சிவன்ல தீயா எது ஐயர் எது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் நடத்தி இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, கோயிலுக்குள்ளே போகாமல் நீங்கள் மதம் மாறிக்கங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அங்கே போயிட்டோம் நம்ம.